السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. جیسا کہ احباب جانتے ہیں گزشتہ
நீங்கள் அனைவரும் அறிந்தது போன்று கடந்த நாட்களில் நான் பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்காக ஜப்பான் சென்றிருந்தேன். அது ஜப்பானின் நமது முதல் பள்ளிவாசல் ஆகும். அங்குள்ள வெளிப்படையான சூழலை வைத்து பார்க்கும்போது பள்ளிவாசல் கட்டுவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருந்தது. நமது வக்கீல் ஒரு ஜப்பானியர் ஆவார். அவர் என்னை சந்தித்தார், கூறினார், பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இந்த பகுதியில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடைத்ததை எண்ணி நான் இப்போதும் சிந்திக்கும் போது மிகவும் வியப்படைகின்றேன். எனக்கு நம்பிக்கையும் ஏற்படவில்லை என்று கூறினார். மேலும் அவர் கூறினார், நான் உங்கள் வழக்கை நடத்தி வந்தேன், ஆனால் இதில் வெற்றி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனவேதான் நான் ஒரு கட்டத்தில் இதனை விட்டுவிடுங்கள் என்று ஜமாத் அமைப்பிடம் கூறிவிட்டேன். ஆனால் உங்கள் ஜமாத் மக்களின் நிச்சய உறுதியும் வியக்கத்தக்கதாக இருந்தது. அவர்கள் என்னிடம் கூறினர், நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள், இதே இடம் இன்ஷா அல்லா தாலா எங்களுக்கு கிடைக்கும், மேலும் இதில் பள்ளிவாசலும் கட்டப்படும். இன்று இந்த இடத்தில் பள்ளிவாசலை பார்ப்பது என்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமான விஷயமாகும், அது எனக்கு ஒரு அடையாளமாகும் என்றும் அவர் கூறினார். எவ்வாறு இருப்பினும் இது இறை அருளாகும். அவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜமாத்தின் மீது இந்த அருளை செய்து வருகின்றான். மேலும் நமது ஈமானையும் அதிகரிக்க செய்கின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு பணிக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான். அந்த நேரம் வரும்போது இறை அருளினால் அந்த பணி முழுமையடைந்து விடுகின்றது. பள்ளிவாசல் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய போது எல்லா தடைகளுக்கு இடையிலும் பள்ளிவாசல் கட்டுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கிவிட்டான். மேலும் இஸ்லாத்தின் தூது செய்தி இந்த நாட்டில் பரவுவதற்குரிய முதல் தலைமையகம் அங்கு உருவாகிவிட்டது. ஒரு தலைமையகம் அல்லது ஒரு பள்ளிவாசல் மட்டுமே முழு நாட்டிலும் இஸ்லாத்தை பரப்புவதற்கான நோக்கத்தை பூர்த்தி செய்து விடாது என்பதில் நமக்கு எவ்வித ஐயமும் இல்லை. ஆனால் தற்போது ஜப்பானில் இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியை எட்ட வைப்பதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு விட்டது. நான் சிலரின் தாக்கங்களை எடுத்துரைப்பேன். அதிலிருந்து அகமதியா ஜமாத் சார்பாக எடுத்துரைக்கப்பட்ட இஸ்லாத்தின் அசல் போதனைகளை ஜப்பானியர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பது தெரியவரும். இது நடக்க இருந்தது என்றால் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை தொண்டர் மூலமாகவே இந்த பணி நிச்சயிக்கப்பட்டிருந்தது. எனவே ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகின் மற்ற நாடுகளில் இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியை எட்ட வைப்பதில் துடிப்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார்களோ, மேலும் அதற்காக எவ்வாறு முயற்சியும் செய்தார்களோ, அதேபோன்று ஜப்பான் தொடர்பாகவும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துடிப்பு கொண்டிருந்தார்கள். கூறினார்கள், ஜப்பானியர்களுக்காக ஒரு புத்தகம் எழுதப்பட வேண்டும். ஜப்பானிய மொழியில் புலமை பெற்ற ஜப்பானியர் ஒருவருக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதன் மொழியாக்கம் செய்தல் வேண்டும். பின்னர் அதன் 10,000 பிரதிகள் அச்சிடப்பட்டு ஜப்பானில் அந்நூல் வெளியிடப்படவும் வேண்டும். ஜப்பானில் தூய இயல்பு கொண்ட மக்கள் அகமதியத்தை ஒப்புக்கொள்ளவும் செய்வார்கள். அல்ஹம்துலில்லா, இன்று திருக்குர்ஆன் மொழியாக்கம் உட்பட ஆயிரக்கணக்கில் ஜப்பானியர்களுக்காக அவர்களின் மொழியில் ஜமா சார்பாக லிட்ரேச்சர்கள் தயாராகி வருகின்றன. இப்போது இந்த பள்ளிவாசல் திறக்கப்பட்ட பிறகு அல்லா தாலா ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆசைகளை முழுமை செய்வதற்கு எந்த அளவிற்கு வழிவகை செய்திருக்கின்றான் என்றால், இப்போது கோடிக்கணக்கான நபர்களுக்கு இஸ்லாத்தின் தூது செய்தி சென்றடைந்து வருகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று விருந்தினர்களின் தாக்கங்களை எடுத்துரைப்பேன். இப்போது மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி இருந்த தவறான கருத்துக்கள் நீங்கிவிட்டன. இதனை அவர்களை வெளிப்படுத்தியுள்ளனர். நாங்கள் பள்ளிவாசலின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டதன் மூலம் எங்களுக்கு இஸ்லாத்தின் உண்மையான போதனை தெரிந்துவிட்டது. இஸ்லாத்தை பற்றிய எங்களது தப்பெண்ணங்களும் அகன்றுவிட்டன என்றெல்லாம் அவர்கள் கூறியுள்ளனர். எனவே ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருந்தார்கள், இஸ்லாத்தை பற்றிய அறிமுகம் செய்ய வேண்டுமென்றால் பள்ளிவாசல் கட்டுங்கள், அதன் மூலம் மக்களின் கவனம் திரும்பும். இவ்விஷயம் ஜப்பானிலும் உலகின் எல்லா இடங்களிலும் முழு பொலிவுடன் முழுமையாக நிறைவேறிய காட்சி நமக்கு காண கிடைக்கின்றது. பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களின் நிலையில் எப்படி மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை மனிதன் காணும்போது உள்ளபடியே மிகவும் வியப்பு ஏற்படுகின்றது. ஜும்மாவின் நாளன்று ஜும்மா நேரத்தில் பள்ளிவாசல் திறப்பு விழாவின் போது ஜப்பானிய மக்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தந்திருந்தனர். நான் அங்கு செல்லும்போது அவர்கள் முதலில் வெளியில் நின்று கொண்டிருந்தார்கள், பின்னர் பள்ளியில் வந்து அமர்ந்து விட்டார்கள். குத்துபாவும் கேட்டார்கள், பின்னர் நாம் தொழுவதையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சுமார் 49-50 ஜப்பானிய விருந்தினர்கள் வருகை தந்திருந்தனர். அவர்களில் புத்த மதம், ஜிண்டோயிசம் மற்றும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த தலைவர்களும் வந்திருந்தனர். அவர்களில் அந்த பகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரும் அடங்குவார். மேலும் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் இன்னும் பல்வேறு துறைகளை சார்ந்த நபர்களும் வந்திருந்தனர். இவ்வாறு கலந்து கொண்ட விருந்தினர்களின் தாக்கத்தை நான் இப்போது எடுத்துரைக்கின்றேன். சாஹிப் என்று ஒருவர் இருக்கின்றார். அவர் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்டின் டைரக்டர் ஆவார். அவர் கூறுகின்றார், இந்த பள்ளிவாசல் ஜப்பானியர்கள் மற்றும் இஸ்லாத்திற்கிடையில் இந்த பள்ளிவாசல் ஒரு பாலமாக திகழும் என நான் நம்புகின்றேன். அடுத்து ஒரு துறவி கூறுகின்றார், ஒரு புத்த மதத்தை சார்ந்தவனாக இந்த பள்ளியில் நுழைந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒரு பள்ளிவாசலில் நுழைவது தடுக்கப்பட்டதாகும் என்றே நான் எண்ணியிருந்தேன். ஆனால் நாங்கள் மிகவும் உற்சாகமாக வரவேற்கப்பட்டோம். மேலும் குத்பாவிலும் தொழுகையிலும் கலந்து கொண்டு எங்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சி ஏற்பட்டது. இஸ்லாத்தை பற்றி நிறைய ஞானம் கிடைத்தது. அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறுகின்றார், எங்கள் பகுதியில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம். அஹமதியா ஜமாத்தின் கொள்கைகளுக்கேற்ப மனித இனத்தின் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்கள் மற்றும் படைப்பின சேவை செய்பவர்களின் தலைமையகமாக இந்த பள்ளிவாசல் திகழும் என நாங்கள் நம்புகின்றோம். அடுத்து மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் 1000 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர் கூறுகின்றார், இந்த அழகிய பள்ளிவாசலை பார்த்ததுமே எனது அனைத்து பயண களைப்பும் நீங்கிவிட்டது. அஹமதியா ஜமாத் ஜப்பான் நிலநடுக்கத்தின் போது தொண்டாற்றி என்ன நற்பெயரை சம்பாதித்ததோ அதனை இந்த பள்ளிவாசல் அதிகரிக்க செய்வதற்கு காரணியாக திகழும் எனவும் நான் நம்புகின்றேன். அடுத்து ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் மசாகி ஹிரோபா சாஹிப் கூறுகின்றார், அஹமதியா ஜமாத்தின் பள்ளிவாசல் இங்கு கட்டப்படுவது அவசியமானதாகும். உலகில் இஸ்லாத்தின் அழகிய முகத்தை காட்டுவதற்கு அஹமதியா ஜமாத் செய்கின்ற பணிகள் மிக சிறப்பானதாகும். இந்த பள்ளிவாசல் மூலமாக ஜமாத்தின் அறிமுகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் உலகில் அமைதியும் நிம்மதியும் பரவும் என்றும் நான் நம்புகின்றேன். ஜப்பானில் நமது ஜமாத் சிறிய ஜமாத் ஆகும். ஏறக்குறைய அதே அளவில் வெளிநாடுகளிலிருந்தும் அகமதிகள் வருகை தந்திருந்தனர். அதனால் ஜும்மா நாளன்று நிகழ்ச்சிக்கு புது பொலிவு கிடைத்தது. சுமார் 12 நாடுகளிலிருந்து அகமதிகள் வந்திருந்தனர். இந்தோனேஷியா, மலேசியா, கொரியா, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இந்தியா, யுஏஇ, அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்தெல்லாம் வந்திருந்தனர். அல்லாஹின் அருளினால் ஜப்பான் ஜமாத் இவர்கள் அனைவருக்கும் மிக நல்ல முறையில் விருந்து உபசரிப்பும் செய்தது. பள்ளிவாசல் தொடர்பாக சனிக்கிழமை மாலை ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியும் பள்ளிவாசல் வளாகத்திலேயே நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 109 ஜப்பானியர்களும் 8 வெளிநாடுகளை சார்ந்த அகமதி அல்லாத விருந்தினர்களும் கலந்து கொண்டனர். அந்த விருந்தினர்களில் AMS சிட்டி இன்டர்நேஷனல் அசோசியேஷன் தலைவர் அவர்களும், 2 மாநில பாராளுமன்ற உறுப்பினர்களும், 3 நகர பாராளுமன்ற உறுப்பினர்களும், டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் டூரிசம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். மேலும் பல்வேறு துறைகளை சார்ந்த டாக்டர்களும், வக்கீல்களும், பேராசிரியர்களும், ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். ஒரு புத்த மத துறவி கூறுகின்றார், அஹமதியா ஜமாத்தின் தலைவர் அவர்களின் வருகை மிக சரியான நேரத்திலேயே நிகழ்ந்துள்ளது. நாம் பாரிஸில் தீவிரவாத தாக்குதல்களை கேட்டு அச்சத்தில் ஆழ்ந்திருந்தோம். கலிஃபா அவர்களின் அழகிய நடையில் ஆற்றப்பட்ட சொற்பொழிவு மற்றும் கலிஃபா அவர்களின் எளிமையான சொற்களை கேட்டு நமக்கு இருந்த இஸ்லாத்தை பற்றிய தப்பெண்ணம் அகன்றுவிட்டது. அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் வருகை மற்றும் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது நமது அச்ச உணர்வை முற்றிலுமாக அகற்றிவிட்டது. அடுத்து நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சட்ட ஆலோசனைகளை வழங்கிய வக்கீல் சாஹிப் கூறுகின்றார், இது எனது வாழ்நாளின் மிக சிறந்த தருணமாகும். இவரை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அந்த நபர் கூறுகின்றார், அகமதியா ஜமாத்தின் எல்லா விஷயங்களும் உண்மையை அடிப்படையாக கொண்டது. எங்கு கலீஃபா அவர்கள் அமைதி மற்றும் மென்மையை வலியுறுத்தினார்களோ அங்கு நீதியையும் வலியுறுத்தியுள்ளார்கள். இது மிகவும் நல்ல விஷயம் மற்றும் காலத்தில் தேவையாகும். ஒரு பல்கலைக்கழக மாணவர் கூறுகின்றார், எனது குடும்பம் புத்த மத பாரம்பரியத்தை கொண்ட குடும்பமாகும். எனது வீடு கோயிலாகும். எனக்கு இஸ்லாத்தின் மீது மிக அதிக ஆர்வம் இருந்தது. ஆனால் ஒரு முஸ்லீமுடன் பேசும் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கவில்லை. புத்தகங்களில் என்ன கிடைத்ததோ அதைத்தான் நான் படித்து வந்தேன். ஆனால் இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவை செவியுற்று எனக்கு இஸ்லாத்தின் அசல் வடிவம் காண கிடைத்தது. மேலும் ஒரு புதிய அத்தியாயம் எனக்கு ஆரம்பமாகியுள்ளது. அடுத்து ஒரு பெண்மணி கூறுகின்றார், இந்த கண்ணியமிகு சபையில் என்னை அழைத்ததற்காக நான் நெஞ்சார நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நகரத்தில் இத்துணை அழகிய பள்ளிவாசல் கட்டப்பட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான். நான் ஒரு பல்கலைக்கழக மாணவி ஆவேன். பல்வேறு மார்க்கங்களை நான் ஆராய்ச்சி செய்து வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு இஸ்லாத்தை பற்றி மிக குறைவான அறிவையே நாம் பெற்றிருக்கின்றோம் என்ற உணர்வுதான் எனக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாகவே நாம் இஸ்லாத்தை பற்றி தப்பெண்ணம் கொண்டிருக்கின்றோம். அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவு இக்காலத்தின் தேவையாகும். நான் இந்த சொற்பொழிவின் மூலமாக இஸ்லாத்தை பற்றி மிக அதிகமாக கற்றுக்கொண்டேன். ஜப்பானிய மக்களாகிய நாம் இஸ்லாத்தை பற்றி மிக அதிகமாக அறிந்திருக்கவில்லை. மாறாக நாம் இஸ்லாம் தொடர்பாக அச்ச உணர்வை கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று இந்த சொற்பொழிவின் வாயிலாக உண்மையில் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம். இஸ்லாத்தை பற்றிய புத்தகங்களை வாசிப்பதன் மூலமோ அல்லது வரலாற்றை படிப்பதன் மூலமோ நம்மால் இஸ்லாத்தின் அசல் வடிவத்தை அறிந்து கொள்ள முடியாது என்பதை நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் அறிந்து கொண்டேன். பொதுவாக மேற்கத்திய சிந்தனை கொண்ட மக்களால் எழுதப்பட்ட புத்தகங்களையே வாசிக்கின்றனர். எனவேதான் அந்த பெண்மணி அப்படி கூறுகின்றார். எனவே இதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவது அவசியமாகும் என்று அந்த பெண்மணி தொடர்ந்து கூறுகின்றார். பள்ளிவாசல் கட்டப்பட்டதனால் இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் இன்னும் பல வரும் எனவும் நான் நம்புகின்றேன். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் மற்றும் அவர்களின் ஜமாத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்பு, நேசம், அமைதி அவர்களின் முகத்தில் எனக்கு காண கிடைத்தது. அவர்களை சந்தித்ததன் மூலம் அவர்களின் மீதான அன்பு எனக்கு மேலும் அதிகமாகிவிட்டது. இன்னொரு ஜப்பானி நண்பர் கூறுகின்றார், இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவை கேட்டதன் மூலமாகவும் உலக அமைதி பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்காக நான் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் அமைதி பற்றியே பேசினார்கள். மேலும் உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற மறைமுகமான அபாயங்களை சுட்டிக்காட்டினார்கள். முஸ்லிம்கள் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்றார்கள் என்ற நமது அச்ச உணர்வையும் அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் அகற்றிவிட்டார்கள். நாம் இவர்களோடு இணைந்து உலகின் அமைதிக்காக பாடுபட வேண்டும் என்றே நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன். நாம் இஸ்லாத்தை பற்றி படித்து புரிந்து கொள்வது நம் அனைவரின் கடமையாகும். அதேபோன்று மற்றொரு ஜப்பானிய நண்பர், அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் ஆவார், கூறுகின்றார், ஜமாத் கடினமான தருணங்களில் எப்போதும் எங்களுக்கு உதவி செய்து வந்திருக்கின்றது. இதற்கு முன்பு நான் இதனை அறிந்திருக்கவில்லை. ஆனால் இங்குள்ள விருந்தினர்கள் ஜமாத் பல்வேறு நிலநடுக்கத்தின் போது உதவி செய்தது என்று கூறியிருந்தார்கள். அதிலிருந்து நான் அறிந்து கொண்டேன். நான் இங்கு அருகிலுள்ள ஒரு பள்ளியின் ஆசிரியர் ஆவேன். இன்றிலிருந்து இந்த மக்கள் அபாயகரமானவர்கள் அல்ல என்று என்னால் எல்லோரிடத்திலும் கூற இயலும். ஏனென்றால் எனக்கு அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்த விருந்தினர்களை சந்திக்கும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அஹ்மதியா ஜமாத்தின் கலீஃபா அவர்கள் மிக எளிய நடையில் இஸ்லாத்தை பற்றி கூறினார்கள். அவ்விஷயங்கள் அனைத்தும் மிக எளிதாக புரியக்கூடிய விஷயங்களாகும். அடுத்து ஒரு நண்பர் கூறுகின்றார், அவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அவர் கூறுகின்றார், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவை கேட்ட பிறகு இஸ்லாத்தின் அடித்தளங்களை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஜப்பான் ஒரு தீவு ஆகும். தீவை போன்று இங்குள்ள மக்களும் வெளியுலகத்தை பற்றி முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் என்ற சிந்தனையிலிருந்து விலகுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வதில்லை. அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் வருகையும் இந்த பள்ளிவாசலும் இந்த எண்ணங்களை மாற்றுவதில் நேர்மறையான பங்கை அளிக்கும் என நான் உறுதியாக நம்புகின்றேன். அடுத்து ஒரு ஜப்பானிய நண்பர் கூறுகின்றார், நான் பள்ளிவாசலுக்கு அருகிலேயே வசித்து வருகின்றேன். பள்ளிவாசலின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இஸ்லாத்தை பற்றி அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக எதிர்காலத்திலும் இந்த பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வர வேண்டும் எனவும் நான் ஆசைப்படுகின்றேன். அடுத்து மற்றும் ஒரு ஜப்பானிய நண்பர் கூறுகின்றார், நான் இதுவரை இதுபோன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதே இல்லை. இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலிஃபா அவர்களின் சொற்பொழிவை கேட்ட பிறகு பள்ளிவாசல்களின் நோக்கம் என்ன என்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். ஒரு ஜப்பானிய மருத்துவர் கூறுகின்றார், அவர் என்னையும் சந்தித்திருக்கின்றார். இதற்கு முன்பு ஜப்பானோடு இவருக்கு நல்ல தொடர்பும் இருக்கின்றது. கடந்த 3 வருடங்களாக ஹியூமானிட்டி ஃபர்ஸ்ட் என்ற அந்த அமைப்பில் நம்மோடு இணைந்து இவர் பணியாற்றி வருகின்றார். அவர் அகமதி இல்லாவிட்டாலும் தன்னார்வ தொண்டராக நம்மோடு பணியாற்றி வருகின்றார். அந்த நண்பர் கூறுகின்றார், அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் எடுத்துரைத்த இஸ்லாம் பற்றிய கருத்துக்களை ஒப்புக்கொள்வதில் எந்த ஒரு நபருக்கும், அவர் புத்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஜிண்டோயிசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் இழிவாக கருதக்கூடாது. அடுத்து மற்றொரு ஜப்பானிய நண்பர் கூறுகின்றார், இஸ்லாத்தின் பொருள் அமைதி மற்றும் சமாதானமாகும். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் இந்த வார்த்தை எனது உள்ளத்தில் பதிந்து விட்டது. ஒரு மாணவர் எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம் மூலமாக பிரேசில் நாட்டிலிருந்து ஜப்பானிற்கு வருகை தந்திருந்தார். அவர் கூறுகின்றார், இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான நிகழ்ச்சியாகும். பிரேசில் நாட்டில் நான் ஒருபோதும் முஸ்லீம்களின் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை கண்டதே இல்லை. இன்று கலிஃபத்துல் முசி அவர்களின் கூற்றை செவியுற்று இஸ்லாத்தை பற்றி அதிகம் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் சொற்பொழிவை கேட்டுவிட்டு நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். கலிஃபா அவர்களின் வார்த்தைகள் உள்ளத்தை மாற்றக்கூடியவை என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தீவிரவாதிகள் தவறான செயல்கள் புரிகின்றனர், ஆனால் இஸ்லாத்தின் அசல் போதனைகளோ மிகவும் நல்ல போதனைகளாகும் என்று கலிஃபா கூறினார். இதிலிருந்து இஸ்லாத்தை பற்றி மீடியாக்கள் தவறாக கூறுகின்றன என்பதும் தெரிய வருகின்றது. மற்றொரு ஜப்பானிய பெண்மணி கூறுகின்றார், இன்றைய இந்த நாளை என்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்ட நாளாகவே நான் கருதுகின்றேன். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள், இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் பற்றி நான் கொண்டிருந்த எண்ணத்தை முற்றிலும் மாற்றிவிட்டார்கள். வாளினால் ஜிஹாத் செய்யக்கூடிய காலம் அல்ல இது, மாறாக அன்பினால் ஜிஹாத் செய்யக்கூடிய காலம் என்று கலிஃபா அவர்கள் கூறியிருந்தார்கள். கலிஃபாவின் வார்த்தைகள் எனது உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டன, மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டன. எல்லா மக்களும் இங்கு வந்து இந்த பள்ளிவாசலை பார்க்க வேண்டும், மேலும் அகமதியிடமிருந்து இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நான் கூறுவேன். ஒரு ஜப்பானிய பெண்மணி கூறுகின்றார், இதற்கு முன்பாக அகமதியா ஜமா சார்பாக ஜப்பானில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு எனது உள்ளத்தில் சில கேள்விகள் எஞ்சியிருக்கவே செய்தன. ஆனால் இன்று ஜமாத்தின் கலிஃபா அவர்கள் தனது சொற்பொழிவில் எனது அந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டார்கள். இப்போது எனது உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி எவ்வித அச்சமோ ஐயமோ எஞ்சியிருக்கவில்லை. இஸ்லாம் உலகிற்கு அபாயகரமானது அல்ல, மாறாக நம் அனைவரையும் ஒன்றிணைக்க செய்யும் மார்க்கமாகும் என்பதையும் இன்று நான் அறிந்து கொண்டேன். அடுத்து ஒரு பள்ளிக்கூட ஜப்பானிய ஆசிரியை கூறுகின்றார், ஜமாத் அமதியாவுடைய கலிஃபாவின் சொற்பொழிவை கேட்பதற்கு முன்பு கலிஃபாவின் அலுவலகத்தில் அவர்களை நான் சந்தித்தேன். 15-16 மாணவர்கள் மற்றும் 4-5 ஆசிரியர்களுடன் அவர் என்னை சந்திக்க வந்தார். அவர் கூறுகின்றார், கலிஃபா அவர்கள் சந்திப்பின் போதும் சொற்பொழிவின் போதும் எனது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டார்கள். இஸ்லாம் அமைதியின் மார்க்கம் என்பது எனது தற்போதைய உறுதியான நம்பிக்கையாகும். நான் இங்கு சில மாணவர்களை அழைத்து வந்திருந்தேன். அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சில அச்ச உணர்வு இருந்தது. ஆனால் கலிஃபத்துல் மசி அவர்களின் சொற்பொழிவை கேட்ட பிறகு அவர்களின் எண்ணங்கள் முற்றிலும் மாறிவிட்டன. இன்னும் கூறப்போனால், இந்த சொற்பொழிவை அவர்கள் கேட்ட பிறகு ஆச்சரியத்தில் உறைந்து விட்டார்கள். மேலும் தங்களை பள்ளிவாசலில் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தார்கள். முன்னர் அச்சம் கொண்டிருந்தார்கள், அந்த அச்சம் தற்போது நீங்கிவிட்டது. ஜப்பானியர்கள் மற்றும் அகமதிகளுக்கு இடையேயான இந்த தொடர்பில் இன்னும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்றும் அவர் கூறுகின்றார். அவருடன் ஒரு ஜப்பானிய மாணவர் வந்திருந்தார். அவர் கூறுகின்றார், இந்த சொற்பொழிவு அமைதியின் தூது செய்தியாக இருந்தது. இந்த பள்ளிவாசல் மூலமாக முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த அந்த இடைவெளி அகன்றுவிடும் என்றும், ஜப்பானில் இஸ்லாம் இனி வேகமாக பரவும் என்றும் நான் நம்புகின்றேன். அல்லாஹ்வின் அருளினால் ஊடகங்களிலும் பள்ளிவாசல் திறப்பு விழா பற்றி அதிகமாக பேசப்பட்டது. மிகப்பெரிய அளவில் இஸ்லாத்தின் செய்தி ஜப்பானியர்களை சென்றடைந்திருக்கின்றது. எனது பல நேர்காணல் செய்யப்பட்டது. 3 நேர்காணல்கள் இங்கு பள்ளிவாசலிலேயே நடைபெற்றன. 1 டோக்கியோவில் நடைபெற்றது. ஷோக்கியோ டிவி, இது ஜப்பானின் மிகவும் பிரபலமான ஒரு டிவி ஆகும். மத்திய ஜப்பானில் அதிகமாக பார்க்கப்படுகின்ற ஒரு டிவி ஆகும். இதன் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 1 கோடியை விட அதிகமாகும். இந்த டிவி எனது நேர்காணலையும் பள்ளிவாசலின் திறப்பு விழாவையும் ஒளிபரப்பியது. மேலும் நவம்பர் 20 அன்று பள்ளிவாசல் திறப்பு விழா பற்றிய செய்தியையும் ஒளிபரப்பியது. அடுத்து, சனா நியூஸ் ஏஜென்சி என்ற நிறுவனம் வெளிநாடுகளுக்கு செய்தி வழங்கக்கூடிய நிறுவனமாகும். அதன் ஒரு நிருபர் என்னிடம் நேர்காணல் செய்தார். அதேபோன்று நிப்பு என்ற ஒரு செய்தித்தாள் உள்ளது. அதன் நிருபர் என்னிடம் நேர்காணல் கண்டார். என்னுடன் அந்த நேர்காணலில் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரும் கலந்து கொண்டார். இது ஜப்பானின் ஒரே ஒரு மார்க்க பத்திரிகையாகும். அது வாராந்திர பத்திரிகையாக வெளிவருகின்றது. மேலும் வலைதளங்களில் இதன் வாசகர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை விட அதிகமாகும். அந்த நேர்காணல் இந்த வாரம் வெளியாக வேண்டியிருந்தது. வெளியாகி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். டோக்கியோவில் ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் நேர்காணல் செய்தார். இதன் வாசகர்களின் எண்ணிக்கை 80 லட்சத்தை விட அதிகமாகும். இந்த வாரம் அதனை வெளியிடுவதாக அவர் கூறியிருந்தார். இந்த பள்ளிவாசல் திறப்பு விழா சந்தர்ப்பத்தில் 5 டிவி சேனல்களை சார்ந்த நிருபர்கள், பல்வேறு பத்திரிகை நிருபர்களும் வந்திருந்தனர். ஷோக்கியோ டிவி பற்றி நான் கூறியிருந்தேன். அது இவ்வாறு செய்தியை ஒளிபரப்பியது. ஜப்பானில் மிகப்பெரிய பள்ளிவாசல் திறப்பு விழா இன்று நடைபெற்றிருக்கின்றது. சுமார் 6-7 நிமிடங்கள் ஜும்மா நாள் என்று இந்த செய்தியை அது ஒளிபரப்பியது. அந்த சேனல்களை பார்க்கக்கூடியவருடைய எண்ணிக்கை சுமார் 1 கோடியே 20 லட்சத்தை விட அதிகமாகும். லண்டனிலிருந்து வருகை தந்திருந்த அகமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள், தீவிரவாதிகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வித தொடர்பு இல்லை என்றும், தீவிரவாதிகளின் செயல்களை இஸ்லாத்திற்கு எதிரான செயல்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த பள்ளிவாசல் எங்கு முஸ்லிம்களின் தொழுகைக்கான இடமாக உள்ளதோ அங்கு அது அமைதியின் உறைவிடமாக இருக்கும் என்றும் கலிஃபா கூறியுள்ளார்கள் என்றும் அந்த டிவி செய்தி ஒளிபரப்பியது. மேலும் அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் பாரிஸில் நடைபெற்ற தாக்குதல் பற்றி தமது கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்தார்கள். இந்த சேனலை சார்ந்த நிருபர் என்னிடம் நேர்காணல் ஒன்றும் செய்தார். அதன் குறிப்பிட்ட சில பகுதிகள் அந்த சேனலில் ஒளிபரப்பானது. அதேபோன்று டகாய் டிவி, இதன் பார்வையாளர்களின் எண்ணிக்கையும் 1 கோடியை விட அதிகமாகும். இன்னும் சொல்லப்போனால் 1 கோடியே 25 லட்சம் ஆகும். இந்த சேனல் பகலில் 5 முறை இந்த செய்தியை ஒளிபரப்பியது. அதாவது ஜப்பானில் மிகப்பெரிய பள்ளிவாசல் திறக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் தாக்குதல்களுக்கு பிறகு இந்த திறப்பு விழா நடைபெற்றிருக்கின்றது. அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பள்ளிவாசலை திறந்து வைப்பதற்காக ஜப்பான் வருகை தந்துள்ளார்கள். பள்ளிவாசல் திறந்து வைக்கப்பட்ட காட்சிகளையும் பள்ளிவாசலில் நிகழ்த்தப்பட்ட ஜும்மா பேருரையின் சில காட்சிகளையும் அந்த சேனல் ஒளிபரப்பியது. அதேபோன்று டிபிஎஸ் டிவி என்ற ஒரு சேனல் உள்ளது. இதுவும் அங்கு ஒரு பிரபலமான டிவி ஆகும். 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இதனை பார்க்கின்றனர். பாரிஸில் தாக்குதல் நடைபெற்று தற்போது 1 வாரம் தான் ஆகின்றது. ஆனால் ஜப்பானிலோ மிகப்பெரிய பள்ளிவாசலின் திறப்பு விழா இன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த பள்ளிவாசலை ஒரு ஜமாத் கட்டியிருக்கின்றது. மேலும் அவர்களின் கலிபா பாரிஸில் நடைபெற்ற தாக்குதல்களை மனிதாபிமானமற்ற தாக்குதல் என்று கூறியுள்ளார்கள் என்ற செய்தியையும் அந்த சேனல் ஒளிபரப்பியது. மேலும் இந்த செய்தி ஒளிபரப்பாகிய போது பள்ளிவாசலின் காட்சியும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புகைப்படமும் காட்டப்பட்டது. இந்த செய்தியும் பகலில் 3 முறை ஒளிபரப்பானது. டிவிஆச்சி என்ற ஒரு சேனல் உள்ளது. 1 கோடியை விட அதிகமான மக்கள் இந்த சேனலை பார்க்கின்றனர். பாரிஸ் தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை மேலும் அதிகமாகிவிட்டது. ஆனால் சுஷிமாவிலோ ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றுள்ளது. இந்த பள்ளிவாசலை அகமதியா முஸ்லிம் ஜமாத் கட்டியிருக்கின்றது. இது ஜப்பானின் மிகப்பெரிய பள்ளிவாசல் ஆகும். அகமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் பாரிஸ் தாக்குதலை இஸ்லாத்திற்கு எதிரான செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இந்த பள்ளிவாசல் அமைதியை பரப்பும் இடமாகும். யார் விரும்பினாலும் இந்த பள்ளிவாசலுக்கு வரலாம் என்றும் கலிபா கூறியுள்ளதாக அந்த சேனல் செய்தி ஒளிபரப்பியது. இந்த செய்தியை ஒளிபரப்பிய போது பல்வேறு விருந்தினர்களின் கருத்துகளும் குத்பாவின் சில பகுதிகளும் ஒளிபரப்பப்பட்டன. இந்த செய்தி பிற்பகல் மற்றும் மாலையில் ஒளிபரப்பானது. அடுத்து நகோயா டிவி 1 கோடிக்கும் அதிகமான, மாறாக 1.5 கோடியை விட அதிகமான பார்வையாளர்களை கொண்ட சேனல் ஆகும். சுஷிமாவில் ஜப்பானின் மிகப்பெரிய பள்ளிவாசலின் திறப்பு விழா நடைபெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு பள்ளிவாசல் திறக்கப்பட்டதன் மூலமாக எங்கள் உள்ளம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது. ஆனால் பாரிஸில் அநியாயமாக ரத்தம் சிந்தப்பட்டது எங்களுக்கு வேதனையை அளிக்கின்றது என்றும் கூறினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உலக அமைதிக்காகவும் பிரார்த்தனை செய்யப்பட்டது. இந்த செய்தி ஒளிபரப்பிற்கு இடையில் பள்ளிவாசலின் தோற்றமும் காட்டப்பட்டது. 2 முறை இந்த செய்தி ஒளிபரப்பானது. செய்தித்தாள்கள் மூலமாகவும் மிக அதிக அளவில் இந்த செய்திகள் வெளியாகியுள்ளன. டெய்லி யௌமி யாரி என்ற ஒரு நாளிதழ் உள்ளது. 1 கோடியே 12 லட்சம் பிரதிகள் விற்பனையாகின்றன இந்த பத்திரிகையின். உலகில் அதிகமாக விற்பனையாகின்ற பத்திரிகைகளில் இதுவும் ஒன்றாகும். புதிதாக கட்டப்பட்ட பள்ளிவாசலில் இஸ்லாத்தின் அசல் வடிவம் உள்ளது என்ற தலைப்பில் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டது. பாரிஸ் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. ஜப்பானில் 200 பேர்களை கொண்ட அகமதியா முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலின் திறப்பு விழாவின் போது பாரிஸ் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக சுஷிமா நகரத்தில் ஜும்மா தொழுகையில் துவா செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் முழு உலகிலிருந்தும் ஏறக்குறைய 500 பேர் கலந்து கொண்டார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் கலிஃபா அவர்கள் தனது சொற்பொழிவில் பாரிஸில் நடைபெற்ற தாக்குதல் வெறுக்கத்தக்க குற்றம் என்று குறிப்பிட்டார்கள். தீவிரவாத அமைப்புகளுக்கு கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் தனது ஜமாத்திற்கு அறிவுரை செய்தவாறு ஜப்பானிய சமுதாயத்திற்கு இஸ்லாத்தின் அசல் போதனையை கொண்டு சேர்ப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் கூறினார்கள். இந்த செய்தியை இன்டர்நெட்டில் 5 வலைதளங்களும் வெளியிட்டன. யாஹூ ஜப்பான், எம்எஸ்என் ஜப்பான் போன்ற வலைதளங்கள் அடங்கும். இந்த அனைத்து வலைதளங்களின் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 1.5 கோடியை விட அதிகமாகும். டெய்லி அசாஹி என்ற ஒரு பத்திரிகை இருக்கின்றது. 80 லட்சத்திற்கும் அதிகமான வாசகர்களை கொண்ட ஒரு பத்திரிகையாகும். அது இவ்வாறு செய்தி வெளியிட்டது. எமது கொள்கை சகோதரத்துவமாகும் என்ற தலைப்பில் அது செய்தி வெளியிட்டது. அஹ்மதியா ஜமாத் ஜப்பானின் பள்ளிவாசல் கட்டுமான பணி ஜப்பானிய நகரத்தில் முழுமை பெற்றுவிட்டது. இந்த பள்ளிவாசல் 4 மினாராக்களையும் 1 கலசத்தையும் கொண்டுள்ளது. இது ஜப்பானில் மிகப்பெரிய பள்ளிவாசல் ஆகும். ஒரே நேரத்தில் இதில் 500 பேர் தொழ முடியும். இரண்டாவது தளத்தில் அலுவலகமும் விருந்தினர் இல்லமும் உள்ளது. இந்த பள்ளிவாசல் அனைவருக்காகவும் தனது கதவை திறந்து வைத்துள்ளது. அஹ்மதியா ஜமாத்தினுடைய அடிப்படை கொள்கை அமைதி மற்றும் சமாதானமாகும். ஜமாத் படைப்பின சேவையின் பணிகளிலும் அதிகமாக பங்கு பெற்று வருகின்றது. வடகிழக்கு ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களின் போதும் இந்த ஆண்டு வந்த வெள்ளப்பெருக்கின் போதும் முதல் முதலில் இந்த ஜமாத் தனது செயல் ரீதியான தொண்டுகளை செய்தது. இந்த செய்தியையும் பல்வேறு வலைதளங்களும் வெளியிட்டன. அதனை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை 75 லட்சத்தை விட அதிகமானதாகும். அதேபோன்று ஜிஜி பிரஸ் நியூஸ் ஏஜென்சி உள்ளது. இதுதான் ஜப்பானின் டிவி சேனல்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் செய்திகளை வழங்கி வருகின்றது. அதன் மொத்த எண்ணிக்கை 75 ஆகும். இவ்வாறு இவர்களின் செய்தி ஏறக்குறைய 65 லட்சம் மக்கள் வரை சென்று சேர்கின்றது. இந்த ஏஜென்சி வெளியிட்ட தலையங்கம் இதுவாகும். ஜப்பானின் மிகப்பெரிய பள்ளிவாசல் திறக்கப்பட்டது. உள்ளூர் அகமதிகள் அமைதியை விரும்புகின்றார்கள். அகமதியா ஜமாத் வளர்ந்து வருகின்ற இஸ்லாமிய அமைப்பாகும். அதன் ஜப்பானிய தலைமையகம் சுஷிமோ நகரத்தில் திறக்கப்பட்டுவிட்டது. 500 பேர் இந்த பள்ளிவாசலில் தொழ முடியும். அதன் அடிப்படையில் இது ஜப்பானில் மிகப்பெரிய பள்ளிவாசலாகும். இங்கிலாந்திலிருந்து வருகை தந்திருந்த அகமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் அவர்கள் பாரிஸில் நடைபெற்ற தாக்குதல்களை மிக அநியாயமான செயல் என்றும் மனிதாபிமானமற்ற செயல் என்றும் கூறினார்கள். அல்லாஹின் வெறுப்பை சம்பாதிக்கும் செயல் என்றும் அன்னார் கூறியுள்ளார்கள். மேலும் இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்கு நமக்கு வாளின் அவசியம் இல்லை, மாறாக தம்மிடமுள்ள தீமையை அகற்ற வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் கலீஃபா கூறியுள்ளார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் அவர்கள் தீவிரவாத அமைப்புகளுக்கு தனது கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த செய்தியும் பல்வேறு வலைதளங்களில் வெளியானது. அந்த வலைதளங்களை பார்க்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை பல லட்சம் ஆகும். மற்றொரு பத்திரிகை இவ்வாறு எழுதுகின்றது, ஜப்பானில் மிகப்பெரிய பள்ளிவாசல் திறக்கப்பட்டுவிட்டது. முஸ்லீம் அமைப்புகளில் ஒரு அமைப்பான அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தின் உலகளாவிய தலைவர் ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அகமது அவர்கள் இங்கு வருகை தந்து நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சுஷிமோ நகரத்தில் ஜப்பானின் மிகப்பெரிய பள்ளிவாசலை திறந்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் தீவிரவாதத்தை கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள். வாளினால் இஸ்லாத்தை பரப்புவது தவறானதென்றும் மனித இரத்தத்தை சிந்த செய்வதும் மனித உயிர்களை பறிப்பதும் இறைவனின் கோபத்தை பெற்றுத்தரும் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எப்படி இருப்பினும் இந்த டிவி சேனல்கள் மற்றும் செய்தித்தாள்கள் மற்றும் வலைதளங்கள் மூலமாக ஒட்டுமொத்தமாக பள்ளிவாசல் திறப்பு விழாவையொட்டி வெளியான செய்திகள் 5 கோடியே 20 லட்சம் மக்கள் வரை சென்று சேர்ந்திருக்கின்றது. இது அல்லாஹ்வின் உதவி மற்றும் ஒத்தாசைகளுக்கான காட்சிகளாகும். இது பள்ளிவாசல் மூலமாக இஸ்லாத்தின் உண்மையான போதனையை எட்ட செய்ததன் விளைவாக நமக்கு காண கிடைத்தன. மற்றொரு பக்கம் முல்லாக்களும் தமது கோபத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது பற்றியும் அதனது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறு கோபப்படவே செய்வார்கள். குறிப்பாக ஜப்பானை பற்றியே ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், என் சார்பாக இஸ்லாத்தை பற்றி ஒரு புத்தகம் ஜப்பானில் வெளியானால் நம்மை எதிர்ப்பதற்காக இந்த முல்லாக்கள் ஜப்பான் சென்றடைந்து விடுவார்கள், ஆனால் இறைவன் நாடுவதே நிகழும் என்று நான் நம்புகின்றேன். 2013 நான் ஜப்பான் சென்றிருந்தேன். அப்போது பாகிஸ்தானை சார்ந்த ஒரு முல்லா கூறினார், அவர் ஜப்பான் சென்றார், காதியானிகள் கடல் தாண்டி எங்கு சென்று தப்லீக் செய்தாலும் அங்கு சென்று நாங்கள் அவர்களின் தப்லீக்கை நிறுத்துவோம் என்பது எனது தந்தையின் குறிக்கோளாக இருந்தது. 2013 இந்த பாகிஸ்தான் மௌலவி அங்கு சென்றிருந்த போது கூறினார், இந்த மக்கள் அதாவது அகமதிகள் தமது கொள்கைகளில் எந்த அளவிற்கு துடிப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அதற்காக அவர்கள் தங்களது உயிரையும் செல்வத்தையும் நேரத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். பின்னர் அவர் என்னை பற்றி கூறினார், கலிஃபாவின் சுற்றுப்பயணம் மற்றும் ஜமாத்தின் செயல்பாட்டின் காரணமாக நான் ஒவ்வொரு ஆண்டும் ஜப்பானிற்கு வருவேன். எனது தந்தையின் கத்மினுபத் நோக்கத்தையும் முழுமை செய்வேன். ஆக இது இவர்களின் முயற்சிகளாகும். அல்லாஹ் அவர்களின் தீங்கினை அவர்களின் பக்கமே திருப்பி விடுவானாக. இன்றைய நாட்களில் இன்டர்நெட்டில் வருகின்ற செய்திகள் எனது இந்த சுற்றுப்பயணத்தோடு தொடர்புடையதல்ல. மாறாக இவர் 2013 ஜப்பான் சென்றிருந்த போது அகமதியா ஜமாத் முஸ்லீம் அல்லாத ஜமாத் ஆகும், எனவே அதனை ஜப்பானில் தடை செய்ய வேண்டும் என்று ஜப்பான் அரசாங்கத்தில் நாங்கள் முறையிடுவோம் என்று அவர் கூறியிருந்தார். இதுதான் அவர்களின் அறிவாகும். இது நகோயாவில் நடைபெற்ற பள்ளி திறப்பு விழா செய்திகளாகும். இதேபோன்று டோக்கியோவிலும் ஒரு ரிசப்ஷன் நடைபெற்றது. அதில் 63 ஜப்பானிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். அதில் ஒரு புத்த மத தலைமை மத குருவும் கலந்து கொண்டிருந்தார். ஒரு யூனிவர்சிட்டியின் சான்சலரும் வந்திருந்தார். பிரபலமான கவிஞரும் பொருளாதார ஆலோசகரும் மிஸ்டர் மார்டின் அவர்களும் கலந்து கொண்டார். ஜப்பானுடைய 2வது மிகப்பெரிய பத்திரிகையின் தலைமை நிருபரும் கலந்து கொண்டிருந்தார். பிரபலமான அரசியல்வாதியின் மகளும் கலந்து கொண்டார். அவரும் அரசியல்வாதியாவார். கார் தயாரிக்கக்கூடிய பெரிய நிறுவனத்தின் அதிபரும் இன்னும் பல்வேறு துறைகளை சார்ந்த நபர்களும் கலந்து கொண்டனர். யூனிவர்சிட்டியின் சான்சலர் கூறுகின்றார், நீங்கள் என்ன பேசுவீர்கள் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் வெறும் 20 நிமிடத்தில் நீங்கள் கடந்த கால வரலாறு மற்றும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அபாயங்களை சுருக்கமாக எடுத்துரைத்து விட்டீர்கள். நீங்கள் ஆதாரப்பூர்வமாக பேசினீர்கள். போரின் பாதிப்புகளை பற்றி எடுத்துரைத்தீர்கள். வர இருக்கின்ற போரிலிருந்து தப்பிக்க வேண்டும் என எச்சரித்தீர்கள். மிகவும் குறைவான நேரத்தில் இஸ்லாத்தின் போதனையும் எடுத்துரைத்து விட்டீர்கள். என்னுடைய சொற்பொழிவு தொடர்பாக மேலும் கூறுகின்றார், உங்களுடைய சொற்பொழிவு ஜப்பான் மற்றும் ஆங்கிலேய மொழியில் வெளியிடப்பட்டு முழு ஜப்பானிலும் விநியோகிக்கப்பட வேண்டும். அடுத்து அந்த பிரபல பத்திரிகையின் தலைமை நிருபர் கூறுகின்றார், அஹமதியா ஜமாத் ஜப்பான் தனது தன்னார்வ தொண்டின் மூலமாக எங்கள் முன் வரவில்லை என்றால் இஸ்லாத்தின் அழகிய வடிவம் எங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். அந்நிலையில் இஸ்லாத்தின் அழகிய முகத்தை காண்பதிலிருந்து நாங்கள் இழப்பிற்குரியவர்களாக ஆகியிருப்போம். அடுத்து ஒரு நண்பர் கூறுகின்றார், கலிஃபா அவர்களின் சொற்பொழிவு எங்களது கண்களை திறந்துவிட்டது. அவர்கள் கூறிய விஷயத்தை பற்றி நாங்கள் இதற்கு முன்பு சிந்தித்து பார்த்தது கூட கிடையாது. அமைதி மற்றும் பாதுகாப்பின் தற்போதைய சூழலில் அதுபோன்ற அபாயங்களை எங்களால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. போர் எவ்வளவு அபாயகரமானது, அணு ஆயுதம் எவ்வளவு நாசத்தை உண்டாக்கும் என்று எங்களுக்கு இப்போதுதான் தெரிய வந்தது. மற்றொரு நண்பர் கூறுகின்றார், 2வது உலகப் போரில் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் தனது ஒரு சொற்பொழிவில் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். இது ஒரு அசாதாரண விஷயமாகும். இதிலிருந்து அமைதியை நிலைநாட்டுவதற்கு ஜமாத் செய்கின்ற முயற்சி வெளிப்படுகின்றது. அதாவது இது 2வது உலகப் போருக்கு பிறகு 2வது கலிஃபத்துல் முஸ்லி அவர்கள் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தியிருந்தார்கள். நான் அதனை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருந்தேன். கலிஃபத்துல் முஸ்லி அவர்கள் கூறியிருந்தார்கள், ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்டது போன்ற ரத்தம் சிந்துதலை ஆகமானதாக நாம் கருதவில்லை. இவ்விஷயத்தை உலகிற்கு அறிவிப்பதை நாம் எமது மார்க்க கடமையாகவும் நல்லொழுக்க கடமையாகவும் கருதுகின்றோம். உலக அரசாங்கங்களுக்கு எமது இந்த அறிவிப்பு நல்லதாகப்பட்டாலும் சரி கெட்டதாகப்பட்டாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இது அந்த நேரத்தில் 2வது கலிஃபத்துல் முஸ்லி அவர்கள் செய்த அறிவிப்பாகும். புத்த மத பிரிவை சார்ந்த ஒரு தலைமை மத குரு ஒருவர் கூறுகின்றார், நான் புத்த மதத்தை சார்ந்தவனாவேன், ஆனால் அஹமதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவை கேட்டு எமது கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. என்னை சந்தித்த பிறகு அவர் தொலவும் செய்தார். பின்னர் நீண்ட நேரம் ஹாலில் அமர்ந்திருந்தார். கண்ணீர் வடித்தவாறு இருந்தார். 2013 இவர் என்னை சந்தித்திருந்தார். அப்போது ஒரு நண்பர் அவரிடம் கூறினார், நீங்கள் இறைவன் தனது இருப்பை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று துவா செய்யுங்கள். அதற்கு அவர் கூறினார், இறை இருப்பின் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வாறு இருக்க நான் எங்கனம் துவா செய்வேன். ஆனால் அதே நபர் மீண்டும் என்னை சந்தித்து தொழவும் செய்தார், மேலும் கண்களில் கண்ணீரையும் சுமந்து கொண்டிருந்தார். ஒரு ஜப்பானிய நண்பர் கூறுகின்றார், எந்த மக்கள் இஸ்லாத்தை தீவிரவாதத்தோடு தொடர்பு படுத்துகின்றார்களோ அவர்கள் மிகவும் தவறிழைக்கின்றனர். இன்று ஜமாத்தின் இமாம் அவர்கள் நமக்கு அமைதியின் தூது செய்தியை வழங்கியிருக்கின்றார்கள். உலகம் அமைதிக்கு எதிராக சென்று கொண்டிருக்கின்றது. நான் கலீஃபா அவர்களின் கூற்றை ஒப்புக்கொள்கின்றேன், நாம் மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியமாகும். குண்டுகளை வீசுவதற்கும் வான்வழி தாக்குதலை நடத்துவதற்கும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் அடிப்படையற்ற செயல்களாகும், மேலும் அப்பாவிகளின் உயிர்களை பறிக்கும் செயல்களாகும். அடுத்து ஒரு ஜப்பானிய பெண்மணி கூறுகின்றார், இஸ்லாம் மிகவும் பயங்கரவாத மார்க்கம் என்பதுதான் எனது கருத்தாக இருந்தது. ஆனால் இன்று அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவை கேட்ட பிறகு உண்மையில் இஸ்லாம் தான் அமைதியின் மார்க்கமாகும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இவ்விஷயம் எனக்கு மிகவும் ஆச்சரியமளிக்கும் விஷயமாக இருந்தது. கலீஃபா அவர்கள் ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்டு 70 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவுபடுத்தினார்கள். இதிலிருந்து கலீஃபா அவர்களுக்கு உலகத்தை பற்றிய சரியான ஞானம் இருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது. கலீஃபா அவர்களுக்கு மக்கள் மீது இருக்கின்ற அன்பும் அனுதாபமும் பாராட்டத்தக்கதாகும். அடுத்து ஒரு ஜப்பானிய நண்பர் கூறுகின்றார், இஸ்லாம் மற்றும் அகமதியத் அமைதியை பரப்பக்கூடிய மார்க்கமாகும் என்பது இன்றைய சொற்பொழிவிலிருந்து தெளிவாக தெரிந்துவிட்டது. பெரும்பாலான மக்கள் இஸ்லாம் தீய மார்க்கம் என்று சாட்சி கூறுகின்றனர். ஆனால் நான் சாட்சி கூறுகின்றேன், உங்கள் கலீஃபா அமைதியை விரும்பக்கூடியவர் ஆவார். 70 ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன தவறு செய்யப்பட்டதோ அதை மீண்டும் செய்யக்கூடாது என்று கலீஃபா கூறியிருந்தார்கள். கலீஃபா கூறியது முற்றிலும் உண்மையாகும். அடுத்து ஒரு ஜப்பானிய நண்பர் தனது உணர்வுகளை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார், இன்று கலீஃபாவின் சொற்பொழிவை கேட்டு எனக்கு ISS மற்றும் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. இன்று கலீஃபாவின் சொற்பொழிவை கேட்டு ISIS பிரிவினர் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது என்று எனக்கு தெரிய வந்துவிட்டது. எனது உள்ளத்தில் இருந்த அனைத்து அச்சங்களும் சங்கடங்களும் நீங்கிவிட்டன. நாம் 3ஆம் உலகப் போரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று கலீஃபா கூறியது முற்றிலும் உண்மையாகும். நாம் இந்த போரை நிறுத்துவதற்கு நம்மால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று நமது பொறுப்பின் பக்கம் கலீஃபா அவர்கள் நமக்கு கவனம் ஊட்டியிருக்கின்றார்கள். அடுத்து ஒரு பெண்மணி கூறுகின்றார், பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தோடு தீமைகளை இணைத்து பேசுகின்றனர். இஸ்லாம் உண்மையில் இதற்கு நேர்மாற்றமான மார்க்கமாகும் என்பது எனக்கு இன்றுதான் தெரிய வந்துள்ளது. இஸ்லாம் அமைதியை வளர்க்கின்ற மார்க்கமாகும். எனக்கு அதிகமான வயது ஆகவில்லை, எனவே என்னால் 2ஆம் உலகப் போரை பற்றி எல்லாம் கூற இயலாது. ஆனால் அஹமதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் ஜப்பானிய சமுதாயத்தின் மீது வெளிப்படுத்திய அன்பையும் அனுதாபத்தையும் நான் பாராட்டுகின்றேன். அடுத்து ஒரு ஜப்பானிய நண்பர் கூறுகின்றார், இன்று கலீஃபா அவர்களின் சொற்பொழிவில் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய தூது செய்தி இருக்கின்றது. அந்த தூது செய்தி என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் உள்ள குண்டுகளும் ஆயுதங்களும் கடந்த காலகட்டத்தில் இருந்த குண்டுகளை விட மிகவும் அபாயகரமானதும் நாசத்தை விளைவிக்கக்கூடியதுமாகும். இந்த காலகட்டம் ஒருவர் மற்றவரை வெறுக்கக்கூடிய காலகட்டம் அல்ல, மாறாக ஒருவர் மற்றவரை நேசிக்கக்கூடிய காலகட்டமாகும் என்று கலீஃபா அவர்கள் கூறினார்கள். இந்த நேரம் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய நேரமாகும். கலீஃபா அவர்கள் குறிப்பாக ஜப்பானிய மக்களாகிய நமக்கு நமது கடமையின் பக்கம் கவனம் ஊட்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் போரினால் ஏற்படும் அழிவை பற்றிய அறிவு நமக்கு இருக்கின்றது. ஜப்பான் தமது வரலாற்றை கண்முன் வைத்தவாறு ஒவ்வொரு குழப்பத்தையும் தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்று கலீஃபா அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே போன்று மற்றொரு நண்பர் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தியவாறு கூறுகின்றார், நீங்கள் ஜப்பானிய மக்களை அமைதியின் போதனை மற்றும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக வந்துள்ளீர்கள். பொதுவாக எங்களுக்கு முஸ்லிம்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இன்று நான் முஸ்லிம்களின் தலைவர் ஒருவரை சந்தித்ததில் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன். அந்த போர் எப்போது நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த போர் நடந்தே தீரும் என்றே நான் நம்பியிருந்தேன். ஆனால் இப்போது நான் அந்த போரை தடுத்து நிறுத்த முடியும் என்று நம்புகின்றேன். ஆனால் அதற்கு கலிஃபாவின் கூற்றின்படி செயல்படுவது அவசியமாகும். கலிஃபா அவர்கள் கூறுகின்ற இஸ்லாத்தின் உண்மையான போதனை நமது நாட்டிற்கு மிகவும் அவசியம் என்று கூறுவதில் எனக்கு எவ்வித தயக்கமும் அச்சமும் இல்லை. ஒரு பத்திரிகையாளர் கூறுகின்றார், இந்த தூது செய்தி உண்மையில் அமைதியின் தூது செய்தியாகும். நீங்கள் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் போரை தடுத்து நிறுத்துவதற்கும் ஜப்பான் தனது பங்கினை ஆற்ற வேண்டும் என்று கவனம் ஊட்டியிருக்கின்றீர்கள். நீங்கள் முற்றிலும் சரியாக கூறியிருக்கின்றீர்கள். இது காலத்தின் தேவையாகும். நான் இந்த கருத்தினை மிகவும் மதிக்கின்றேன். அணு ஆயுத தாக்குதலின் விளைவாக எங்களுக்கு ஏற்பட்ட வேதனையை நீங்கள் முற்றிலும் உணர்ந்திருக்கின்றீர்கள். அதேபோன்று ஏராளமான மக்கள் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு ஜப்பானிய முஸ்லிம் நண்பர் கூறுகின்றார், நான் ஒரு முஸ்லீம் ஆவேன், ஆனால் எந்த ஒரு முஸ்லீம் ஆலிமின் வாயிலிருந்தும் இதுபோன்ற ஞானமிக்க சொற்பொழிவை நான் கேட்டதில்லை. வரலாறாக இருக்கட்டும் அல்லது போரின் அழிவுகளை பற்றிய விஷயங்களாக இருக்கட்டும், தாங்கள் எல்லாவற்றையுமே கூறிவிட்டீர்கள். நான் திருக்குரான் ஓதுகின்றேன், ஆனாலும் நீங்கள் கூறிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் இதற்கு முன்னர் அறிந்திருக்கவில்லை. கலிஃபா அவர்கள் திருக்குரான் வசனங்களின் அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை எடுத்து கூறியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த உண்மைகள் அனைத்தும் மேலோட்டமானதாக இருக்கவில்லை, மாறாக முற்றிலும் சரியானதாகும். கலிஃபா அவர்கள் இஸ்லாத்தின் பிரதிநிதியாக செயல்படவில்லை என்று எவராலும் கூற முடியாது. ஏனென்றால் கலிஃபா அவர்கள் திருக்குரான் அடிப்படையிலேயே அனைத்தையும் கூறினார்கள். மேலும் உண்மையான இஸ்லாம் இதுதான் என்று விளக்கினார்கள். நான் எனது வாழ்க்கையில் இதற்கு முன்பு இதுபோன்ற இஸ்லாமிய விளக்க உரையை கேட்டதே இல்லை. நான் மூன்றாம் உலக போரை பற்றி சிந்தித்ததே இல்லை. ஆனால் மூன்றாம் உலக போர் உண்மையிலேயே உலக மக்களுக்கு மிகவும் அபாயகரமானது என்பதை நான் தற்போது உணர்ந்து கொண்டேன். முஸ்லீம் என்ற முறையில் நான் கலிஃபா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கார் தயாரிக்கக்கூடிய பெரிய நிறுவனத்தின் அதிபர் கூறுகின்றார், உங்களுடைய அனைத்து விஷயங்களும் முழு உலகத்திற்கும் வழிகாட்டுதலாகும். ஒரு நண்பர், அவர் பொருளாதார ஆலோசகர் ஆவார். அவர் அமைதி மற்றும் அன்பு என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் ஒன்றை எழுதினார். அவர் என்னையும் சந்தித்தார். அவர் கூறுகின்றார், நான் புத்தகத்தில் என்னென்ன எழுதியுள்ளேனோ அதனை உங்கள் சொற்பொழிவின் வாயிலாக இன்று நீங்கள் அதில் முத்திரை பதித்து விட்டீர்கள். ஒரு பக்கம் நமது தூது செய்தியை கேட்கக்கூடிய மக்கள் இவ்வாறு தமது கருத்தை வெளிப்படுத்துகின்றார்கள், இஸ்லாம் உண்மையில் அமைதியின் மார்க்கமாகும் என்று கூறுகின்றார்கள். மற்றொரு பக்கம் நமது சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் இங்கு கூறுகின்றார்கள், இஸ்லாத்தின் போதனையில் ஏதோ குறைபாடு இருக்கின்றது, தீவிரவாதத்திற்கான விஷயம் அதில் இருக்கின்றது, எனவேதான் முஸ்லிம்கள் தீவிரவாதத்தில் ஈடுபடுகின்றனர் என்றும் அந்த அரசியல்வாதிகள் பேசுகின்றனர். இவ்விஷயங்களை பேசும்போது அவர்கள் சிந்திப்பதில்லை. எத்தனை சதவீத முஸ்லிம்கள் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் சிந்திப்பதில்லை. இஸ்லாத்தின் போதனையில் தீவிரவாதம் உள்ளது என்ற விஷயங்களை பேசக்கூடிய இங்குள்ள அரசியல்வாதியாக இருக்கட்டும் அல்லது உலகில் வேறு இடங்களில் உள்ள அரசியல்வாதியாக இருக்கட்டும், அமைதியை விரும்பக்கூடிய முஸ்லிம்களையும் இவ்வாறு பேசி தங்களது எதிரிகளாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். இதனால் மீண்டும் குழப்பம் அதிகரிக்கும். எனவே மேற்கத்திய அரசியல்வாதிகளுக்கு எவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய இப்படிப்பட்ட அபிப்பிராயம் இருக்குமோ அவர்கள், அதாவது இஸ்லாம் தீவிரவாத மார்க்கமாகும் என்ற எண்ணம் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் அவ்வாறு பேசுவதற்கு முன்பு சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவருடன் எந்த அகமதிக்கு தொடர்புகள் இருக்கின்றதோ அவர்களுக்கு அவர்கள் புரிய வைக்க வேண்டும். இன்று உலகத்திற்காக, உலக அமைதிக்காக ஹிக்மத்துடனும் ஞானத்துடனும் பேசுவது அவசியமாகும். எனவே உலகில் குழப்பங்களை வளர்க்கின்ற கருத்துக்களை பேசக்கூடாது. அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. அல்லாஹ்வின் அருளினால் பள்ளிவாசல் திறப்பு விழா மற்றும் எனது சுற்றுப்பயணத்தின் மூலமாக நான் கூறியது போன்று ஜப்பானில் நல்ல நேர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. பள்ளிவாசல் காரணமாக ஏற்பட்டுள்ள பரந்த அறிமுகத்தை மேலும் அதிகரிப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் ஜப்பான் ஜமாத்திற்கு வழங்குவானாக. மேலும் ஜப்பானியர்களுக்கு நமது ஜமாத்தின் மீது இருக்கின்ற எதிர்பார்ப்புகளை அங்குள்ள அகமதிகள் பூர்த்தி செய்பவர்களாக திகழட்டுமாக. மேலும் அதனால் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் ஆசைகளுக்கு ஏற்ப அங்கு இஸ்லாம் அதிவிரைவாக பரவ முயற்சியும் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று மௌலிகளின் பகைமையும் வெறுப்பும் அவ்வப்போது பாகிஸ்தானில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜமாத்தின் முன்னேற்றத்தை கண்டு அவர்களின் பொறாமையின் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த நாட்களில் மிகவும் காட்டுமிராண்டித்தனமான அநியாயமான செயல் இந்த முல்லாக்களிடமிருந்தும் தீவிரவாத அமைப்புகளிடமிருந்தும் பாகிஸ்தானில் ஜஹலம் என்ற இடத்தில் நடைபெற்றிருக்கின்றது என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு அகமதி முதலாளியின் சிப் போர்டு தொழிற்சாலைக்கு நெருப்பு மூட்டப்பட்டது. அதில் வேலை செய்த அகமதி தொழிலாளர்களையும் அதன் முதலாளிகளையும் உயிருடன் எரித்துவிட வேண்டும் என்பதே அவர்களின் திட்டமாக இருந்தது. ஆனால் அல்லாஹின் அருளால் அவர்கள் தமது திட்டத்தில் வெற்றி பெற முடியவில்லை. எவ்வாறு இருப்பினும் பொருள் நஷ்டம் கண்டிப்பாக ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு செய்து அகமதியத்தை ஒழித்து விடலாம் என்றும் அகமதிகளின் பற்றையும் ஈமானையும் பறிக்க முடியும் என்றும் அவர்களை அகமதியத்திலிருந்து விலக்கிவிட முடியும் என்றும் இந்த எதிரிகள் நினைக்கின்றனர். நெருப்பை மூட்டுபவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குறானில் ஏற்கனவே கூறிவிட்டான். இந்த மக்கள் தௌபா செய்யாவிட்டால் அவர்களுக்கு நரகத்தின் நெருப்பும் நெருப்பின் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அகமதிகளை பொறுத்தவரை நிலைமை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி அவர்களின் ஈமானில் எந்த குறையும் ஏற்படாது. மாறாக ஈமான் அவர்களுக்கு அதிகரிக்கவே செய்யும். 1974 இவர்கள் நெருப்பை மூட்டினார்கள். அகமதிகளை துன்பத்தில் ஆழ்த்த முயற்சி செய்தார்கள். ஆனால் நெருப்பு மூட்டியவர்கள் மற்றும் அகமதிகளை துன்பத்தில் ஆழ்த்த நினைத்தவர்களின் எந்த ஒரு ஆசையும் நிறைவேறவில்லை. நாம் பார்த்தோம், அவர்களின் உள்ளத்தில் இருந்தது அவர்களின் உள்ளத்தின் ஏக்கமாகவே முடிந்து போனது. அகமதிகளை பிச்சை பாத்திரம் ஏந்த செய்வோம் என்று கூறியவர்கள் பிச்சை எடுத்ததை நாம் பார்த்தோம். இதுதான் ஜமாத்துடன் அல்லாஹ் நடந்து கொள்கின்ற நடைமுறையாகும். எனவே சோதனை நமது ஈமானை அசைக்கக்கூடியவை அல்ல, மாறாக உறுதிப்படுத்தக்கூடியதாகும். பொருள் இழப்பு ஏற்பட்டாலும் இறைவன் அதனை சரி செய்து விடுவான். அது ஒன்றும் நமக்கு பெரிய விஷயம் அல்ல. எண்ணற்ற அகமதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் இதுபோன்ற சோதனைகளை கடந்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு முன்பை விட அதிகமாக வழங்கியிருக்கின்றான். இப்போதும் இந்த பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதனையும் அல்லாஹ் சரி செய்து விடுவான். இந்த சிப்போர்டு தொழிற்சாலை சாஹிப்சாதா மிர்சா பசீர் அகமது சாப் அவர்களின் மகன் சாஹிப்சாதா மிர்சா முனிராமசாப் அவர்களுக்கு சொந்தமானதாகும். அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு அது அன்னாரின் பிள்ளைகளுக்கு சொந்தமாகியது. இதுபோன்ற சோதனைகளின் போது ஒரு மூமின் எதனை வெளிப்படுத்த வேண்டுமோ அதனை இவர்கள் வெளிப்படுத்தி இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அவர்களின் நாவிலிருந்து நன்றியின் வார்த்தைகளே வெளிப்பட்டன. அல்லா தாலா அகமதி ஊழியர்களின் உயிர்களையும் பாதுகாத்தான். பெண்களையும் குழந்தைகளையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அவர்களின் கண்ணியத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். மிர்சா முனிராமசாப் அவர்களின் மூத்த மகன் மிர்சா நசீராமசாஹிப் தாரிக் அவர்கள் இந்த தொழிற்சாலையின் தலைவர் ஆவார்கள். அந்த தொழிற்சாலைக்குள்ளேயே வசித்து வருகின்றார்கள். அதேபோன்று அவரது மகனும் அதே தொழிற்சாலையில் தான் பணியாற்றுகின்றார். அவரது வீடும் தொழிற்சாலையின் வளாகத்திலேயே இருந்தது. அன்னாரது மகன் தனது மனைவியின் சிகிச்சைக்காக தாக்குதல் நடத்த வருபவர்கள் வருவதற்கு முன்னர் ஒரு மணி நேரத்திற்கு முன்பே லாகூர் பயணித்து விட்டார். அவர் அந்த சம்பவத்தின் போது அங்கு இல்லை. மிர்சா நசீராமசா மற்றும் அன்னாரது மனைவி அங்கிருந்தார்கள். தீயவர்கள் தீ மூட்டி எரிப்பதிலும் அடித்து உதைக்கின்ற பணியையும் துவங்கினார்கள். அப்போது அன்னாரது வீட்டையும் முற்றுகையிட்டார்கள், வீட்டையும் தாக்கினார்கள். சிலர் ஜன்னல்களை உடைத்து கொண்டு வீட்டினுள் நுழைந்தார்கள், தீ மூட்டினார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற எண்ணியிருந்தான். அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் வந்து சேர்ந்தது. அவர்கள் தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து நிறுத்தவில்லைதான், மாறாக இவர்களை பின்புற வாசல் வழியாக வெளியேற்றினார்கள். தொழிற்சாலையின் சுற்று சுவரை விட்டு வெளியேறி வெகு தூரம் காட்டில் நடந்தே வந்தார்கள். ஒரு இடத்தை அடைந்த பிறகு அவர்களுக்கு சவாரி கிடைத்தது. பின்னர் எப்படியோ அவர்கள் பாதுகாப்பான இடத்தை வந்து சேர்ந்தார்கள். அதேபோன்று அங்கு பணி செய்த பல அகமதி தொழிலாளிகளும் காட்டில் இங்கும் அங்கும் மறைந்து கொண்டார்கள். பின்னர் நமது குத்தாம்கள் இங்கும் அங்கும் தேடி பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களை கொண்டு சேர்த்தார்கள். அந்த தொழிற்சாலையின் செக்யூரிட்டி இன்சார்ஜ் கமர் சாஹிப்பை போலீஸ் கைது செய்தது. இப்போது அவர் சிறையில் உள்ளார். அவருக்கு எதிராக மிக கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லா தாலா அன்னாரின் விடுதலைக்கான ஏற்பாட்டை செய்வானாக. அவரது பெயர் நீதிபதிகளுக்கும் நீதியுடன் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. இதேபோன்று மிர்சா நசீர் அஹமத் சாப் அவர்களையும் போலீஸ் வீட்டு காவலில் வைத்திருந்தது. நான் எங்கேயும் செல்ல மாட்டேன், போலீஸ் அழைத்தால் வந்துவிடுவேன் என்ற நிபந்தனையின் பேரில் வீட்டு காவல் தளர்த்தப்பட்டது. ஆக ஒரு வகையில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றதோ அவர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டு விட்டனர். மிர்சா நசீர் அஹமத் சாப் அவர்கள் ஜஹல்லம் மாவட்ட அமீரும் ஆவார்கள். தாக்குதல் நடந்த விதத்திலிருந்து அது ஒரு திட்டமிட்ட செயல் என்பது தெரிய வருகின்றது. அவர்கள் மிர்சா நசீர் அஹமத் சாஹிப் அவர்கள் அமீராக இருந்ததனால் சில பணிகளை அவர்கள் செய்து முடிக்க வேண்டியிருந்தது. எதிரிகள் இவரை பிடித்துவிட்டால் பின்னர் மற்ற அகமதிகள் அனைவரும் தானாகவே சென்று விடுவார்கள் என்று அவர்கள் எண்ணியிருந்தனர். ஆக எப்படி இருப்பினும் இவர்கள் முன்னரே திட்டம் தீட்டியிருந்தார்கள். என்ன நடக்கின்றது என்று முதலில் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளிகளுக்கு தெரியவில்லை. கடைசியில் தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதே அவர்களுக்கு கஷ்டமாகி போனது. தாக்குதல் நடத்தியவர்கள் புல்டோசருக்கான ஏற்பாட்டை எல்லாம் செய்து வைத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களை ஒன்று சேர்த்துக் கொண்டார்கள். நெருப்பு மூட்டுவதற்கு தேவையான சாமான்களையும் கொண்டு வந்திருந்தார்கள். நீண்ட நேரம் வரை அங்கு ஒன்று கூடியிருந்தார்கள். ஆனால் போலீஸ் வரவே இல்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பிரிவினர் வந்தாலும் மிகவும் தாமதமாகவே வந்தார்கள். அதற்குள் நெருப்பு பற்றி எரிந்துவிட்டது. எப்படி இருப்பினும் அவர்கள் ஒன்றிரண்டு மக்களை முதலாளிகள் உட்பட அங்கிருந்து வெளியேற்றினார்கள், பாதுகாத்தார்கள். இது அவர்களின் உதவியாகும். மிர்சா நசீர் அஹமத் சாப் அவர்களின் மருமகள் எனக்கு எழுதியுள்ளார்கள். அவரும் தொழிற்சாலை வளாகத்திலேயே வசித்து வருகின்றார். அவர் கூறுகின்றார், நான் கமர் சாஹிப்பின் மனைவியை சந்திக்க சென்றேன். அவர்கள் எதுவுமே நடக்காதது போன்று மிகவும் சிரித்தபடி என்னை சந்தித்தார்கள். அதனை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். ஆனால் உள்ளபடியே பார்த்தால் அன்னாரின் கணவரின் மீது திருக்குர்ஆன் அவமதித்தல் என்ற மிக கடுமையான பிரிவின் கீழ் வழக்கு போடப்பட்டுள்ளது. அல்லாஹ் அவர்களின் தைரியத்தை அதிகரிக்க செய்வானாக. மேலும் எதிரியை தனது தீய முடிவை அடைய செய்வானாக. மிர்சா நசீர் அஹமத் சாப் அவர்களின் மனைவி, மருமகள் மற்றும் பிள்ளைகள் வெளிப்படுத்திய பொறுமையும் மிகவும் மதிக்கத்தக்கதாகும். இதுபோன்ற சூழலில் அவர்களின் வாயிலிருந்து நன்றியற்ற வார்த்தைகள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்று நான் கவலை கொண்டிருந்தேன். ஆனால் நான் மிர்சா நசீர் அஹமத் சாப் அவர்களிடம் நேரடியாக பேசினேன். மேலும் அன்னாரின் மருமகள் மற்றும் மகனின் கடிதத்திலிருந்தும் அன்னாருடைய உறவினர்களுடைய கடிதத்திலிருந்தும் எனக்கு தெளிவாகின்றது, இந்த மக்கள் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் முழுமையான திருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இரத்த உறவு கொண்டிருந்ததன் அடிப்படையிலும் பொறுமை மற்றும் நன்றி உணர்வை இவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள். நல்ல முன்மாதிரியை காட்டியிருக்கின்றார்கள். நான் கூறியது போன்று செல்வம் வரும் போகும். எந்த இறைவன் முதலில் கொடுத்தானோ அவன் இப்போதும் தருவான். இதைவிட அதிகமாகவும் கொடுக்கலாம், அதிகமாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இவர்களை அனைத்து பொய் வழக்குகளிலிருந்தும் விடுவிப்பானாக. குறிப்பாக செக்யூரிட்டி கேட் இன்சார்ஜாக இருந்த கமல் சாப் அவர்களை அல்லாஹ் விடுவிப்பானாக. அவர்கள் மீது மிக கடுமையான வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நான் கூறியது போன்று திருக்குர்ஆன் அவமதித்தல் என்ற பிரிவின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இன்று உலகில் எல்லோரையும் விட அதிகமாக திருக்குர்ஆன் மீது கண்ணியமும் மரியாதையும் ஒருவருக்கு இருக்கின்றது என்றால் அது அகமதிக்குத்தான் இருக்கின்றது. எப்படி இருப்பினும் ஒரு வகையில் நல்ல விஷயம் என்னவென்றால் சில அகமதி அல்லாத நபர்களும் இந்த அநீதிக்கு எதிராக இப்போது பாகிஸ்தானில் குரல் எழுப்பியுள்ளனர். இது இந்த முறை ஏற்பட்டுள்ள மாற்றமாகும். ஒரு டிவி நிகழ்ச்சியில் அங்குள்ள டிபிஓ மற்றும் அரசியல்வாதிகள் நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம், குற்றவாளிகளை பிடித்து விடுவோம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றனர். நிகழ்ச்சியின் நெறியாளரும் இந்த அநீதிக்கு எதிராக மிக வெளிப்படையாக தைரியமாக பேசியிருக்கின்றார். அதே போன்று இந்த தொழிற்சாலைக்கு தீ வைத்து விட்ட பிறகு அருகில் உள்ள காலா குஜ்ரா மாமூதா என்ற நமது இரு சிறிய ஜமாத்துகள் இருக்கின்றன. அங்கு இவர்கள் சென்று பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்தினார்கள். ஒரு பள்ளிவாசலுக்கு சீலும் வைக்கப்பட்டது. முதலில் மௌலிகள் பள்ளிவாசலின் மீது தாக்குதல் நடத்தினர். பின்னர் பள்ளிவாசலின் இருந்த தொழுகை விரிப்புகளையும் சாமான்களையும் வெளியே தூக்கி எறிந்து தீயிட்டு கொளுத்தினர். பின்னர் பள்ளிவாசலை கழுவிவிட்டனர். அங்கு சென்று தொழுதனர். ஆனால் எப்படி இருப்பினும் வேறொரு அரசாங்க அமைப்போ அவர்களை வெளியேற்றி விட்டார்கள். பள்ளிக்கு பூட்டுப்பட்டு விட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் எதிரிகளுடைய கட்டுப்பாட்டில் இப்போது பள்ளி இல்லை. அந்த இரண்டு சிறிய ஜமாத்துகளும் மிக பெரிய அபாயத்தில் இருக்கின்றன. அல்லாஹ் அந்த பகுதியின் எல்லா அகமதிகளையும் பாதுகாப்பாக வைப்பானாக. அல்லாஹ் தஆலா பாகிஸ்தானிலும் நீதியை நிலைபெற செய்வானாக. அந்த தொழிற்சாலையில் பணியாற்றிய தொழிலாளிகளின் தொழில் முடங்கிவிட்டது. அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله